இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி அந்த ஒரே ஒரு வசனம்தான். அந்த வசனத்தினுடைய தலைப்பு த பாரபிள் ஆஃப் த லீவன், புளித்த மாவு என்கிற ஒரு உவமையை நாம் சிந்திக்க போகிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மத்தேயு 13வது அதிகாரத்தில் அநேக உவமைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்த இரகசியங்களை பல காரியங்களோடு கூட ஒப்புமைப்படுத்தி சொல்லிக்கொண்டு வரும் பொழுது இந்த இடத்தில் வந்தவுடன் இயேசுவானவர் இந்த ஒரு வார்த்தையில், இந்த ஒரே ஒரு வசனத்தில் ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த ஒரு வசனத்தில் சொல்லப்படுகிற உவமை என்னவென்று சொன்னால், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது, அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த உவமையை குறித்து நம்ம இதற்கு முன்ன எப்படி நாம் கேள்விப்பட்டோம் என்று தெரியாது. ஆனால் இந்த புளித்த மாவை முதல் 2 காரியமாக பிரித்து கொள்ளலாம். முதல் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவானவர் இந்த புளித்த மாவை குறித்து சொல்லும் பொழுது முதல் அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த புளித்த மாவு என்பது ஆண்டவருடைய சுவிசேஷம். ஒரு ஸ்திரீ எடுத்து என்ன செய்கிறாள், அதை வைக்கிறாள். அந்த ஸ்திரீ திருச்சபை. 3 படி மாவு என்பது உலகம். பார்த்தீங்கன்னா இயேசுவின் சுவிசேஷத்தை திருச்சபையானது உலகத்திற்குள் கொண்டு போய் வைக்கிறது. எப்படி ஒரு புளித்த மாவு மற்ற மாவுக்கு நடுவில் வைக்கப்படும் பொழுது எல்லா மாவையும் என்ன செய்யும், அது புளிக்க செய்யும் அல்லது உப்ப செய்யும். அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை திருச்சபை உலகத்திற்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது உலகம் பரிசுத்தமடையும். உலகம் எதை கண்டுகொள்ளும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை உலகம் அறிந்து கொள்ளும். இது ஒரு பக்கம். ஒருவேளை இன்னைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதையும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த புளித்த மாவு எல்லா மாவையும் புளிக்க வைக்கிறதா என்று கேட்டால், புளிக்க வைக்க வேண்டும், அந்த எல்லா மாவும் புளிக்கும் வரைக்கும் அது என்ன செய்கிறது, வேலை செய்கிறது. அப்போ நம்ம என்ன இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாளில இந்த சுவிசேஷமானது திருச்சபை மூலமாக முழு உலகத்தையும் என்ன செய்யும், சந்திக்கும், சந்திக்க வேண்டும். அதுதான் திருச்சபையின் நோக்கம். அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள், தன்னிடம் கொஞ்சம் புளித்த மாவு கிடைத்தவுடன் அதை கொண்டு போய் என்ன செய்கிறாள், 3 படி மாவு என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய மாவுக்குள்ளாக அவள் என்ன செய்கிறாள், வைக்கிறாள். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு, இது ஒரு பக்கம், இந்த புளித்த மாவை சுவிசேஷத்திற்கு ஒப்புமைப்படுத்தி நாம் சிந்திக்கும் போது இப்படி சிந்திக்கிறோம். இதற்கு நேர் எதிர்மாறாக இந்த புளித்த மாவை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், புளித்த மாவு என்பது பாவத்தையும் அதே போல கரப்ஷன் போன்ற சம்பவங்களோடு கூட வேதம் என்ன செய்கிறது, இன்னொரு காரியம் பேசுகிறது. நம்ம பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் புளித்த மாவை விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, புளித்த மாவு உங்ககிட்ட இருக்கக்கூடாது என்று சொல்வார். பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்பதாக புளித்த மாவை என்ன செய்யணும், அவர்கள் வெளியே தள்ளிவிட வேண்டும். புதிய மாவுல அவள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு அவனுடைய சமூகத்துல பஸ்கா கொண்டாட வேண்டும். அப்போ இந்த பாவமான உலகம் நம்மை கெடுக்க நாம் என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. எப்படி புளித்த மாவு நல்ல மாவை புளிக்க செய்கிறதோ அதே போல இந்த புளித்த மாவு என்பது உலகத்தின் பாவம் என்று எடுத்துக்கொண்டால் அது என்ன செய்யக்கூடாது, ஒரு கிறிஸ்தவனை அது பாவத்திற்குள் நடத்தக்கூடாது. மாறாக அந்த மனித வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், அது சீர்படுத்த வேண்டும், அல்லது நாம் இந்த புளித்த மாவுக்கு ஒதுங்கி இருக்க வேண்டும். இப்ப வேதம் பார்த்தீங்கன்னா இந்த புளித்த மாவை குறித்து 5 காரியம் சொல்லுகிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா லூக்கா 12வது அதிகாரம் முதல் வசனத்துல பரிசேயரின் புளித்த மாவு என்று சொல்லி ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார். மத்தேயு 16வது அதிகாரத்துல சதுசேயர் ஒரு புளித்த மாவுக்கு ஒப்புமைப்படுத்தப்படுகிறார்கள். மத்தேயு 22வது அதிகாரத்துல பரிசேயரோடு கூட அங்கே ஏரோதும் புளித்த மாவுக்கு ஒப்புமைப்படுத்தப்படுகிறார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல பவுலடியார் உலக சிற்றின்பத்தை புளித்த மாவுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார். கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரத்தில் பவுலடியார் லீகலிசம் என்று சொல்லப்படுகிற எல்லாருமே நான் நினைப்பதுதான் சரி என்று ஒருவன் சொல்லுவானே அதையும் புளித்த மாவுக்கு உண்மைப்படுத்துகிறார். இதை நம்ம இதை விவரமா நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். ஏன்னா இயேசுவானவர் இந்த புளித்த மாவை குறித்து கவனமாக இருக்க சொல்லியிருக்கிறார். நமக்குள்ளாக புளித்த மாவு வந்து நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, கெடுத்து போடுவதற்கு முன்பதாக நாம் கவனமாக இருக்க வேண்டும். முதல்ல இந்த ஓமையை நாம் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கு, எப்படிப்பட்ட உலகத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் பவுல் தீமோத்தேவுக்கு அழகாக எழுதுகிறார். என்ன சொல்றாருன்னா, கடைசி காலங்கள் எப்படி இருக்குமாம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே அருமையான பவுல் தீமோத்தேவுக்கு நினைப்பூட்டுகிறார். பாருங்கள், 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் முதல் வசனம், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுமாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இப்படி அவர் அடுக்கிக் கொண்டே போகிறார். இதில் எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உலகத்தை 4 நம்ம பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் திங், ப்ரீ ஆக்குபேஷன் வித் பிசிக்கல் அப்டேட், அதாவது எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் ஃபார் நியூ வேஸ் டு பிளீஸ் தேர் ஓன் ஃபிளஷ். தங்கள் சொந்த சரீரத்தை எந்தெந்த வகைகளிலெல்லாம் இனிமையாக்க முடியுமோ அல்லது மகிழ்ச்சியாக்க முடியுமோ அதை தேடுகிற மக்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உணவு வகைகளில் டாப் கிளாஸ் ரெஸ்டாரண்ட், எதற்காக, மனிதனுடைய சரீரத்தினுடைய மகிழ்ச்சிக்காக, என்டர்டைன்மெண்ட், மனிதன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய வழிகள் எல்லாம் இன்றைக்கு வைட் ஓப்பன், எல்லா பாதைகள் எல்லாம் திறந்து கிடக்கிறது. மனிதனுடைய சரீரத்தினுடைய சரீரத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய காரியங்களில் மனிதன் என்ன செய்கிறான், வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். அதுதான் இன்றைய உலகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, disregard for sanctifying of marriage. இதை எப்படி, இதை எதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா, இட் இஸ் வியூட் ஆஸ் டிஸ்போசபிள் ஆர் அன்நெசரி. அப்போ திருமணம் என்பது எப்படி இருக்குன்னா, அதை ஒரு டிஸ்போசபிள் கப்பை நம்ம எப்படி பயன்படுத்துவோம், தேவைப்பட்டால் பயன்படுத்திவிட்டு தேவையில்லை இல்லை என்று சொன்னால் விட்டுவிடக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு மனிதன் என்ன செய்கிறான், போயிட்டான். ஆண்டவர் திருமணத்தை எதற்காக ஏற்படுத்தினார், கணவன் மனைவி குடும்பமாக வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கினார். ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்ட குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம், கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு உறவுகளே இல்லை, தேவைப்பட்டால் நாங்கள் ஒன்றாக இருப்போம் இல்லை என்று சொன்னால் பிரிந்து போவோம் என்று சொல்லி தேவன் ஏற்படுத்தின திருமணத்தினுடைய அந்த என்ன சொல்றது, உச்சிதமான தேவன் நோக்கம் இன்னைக்கு என்ன ஆச்சு, நடைமுறையில் இல்லை. அதான் இன்னைக்கு போல ஏறக்குறைய அமெரிக்காவில் 1.5 கோடி குடும்பங்கள் இன்னைக்கு சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி என்று சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு ஒரு கொடிய, தேவனுடைய உள்ளம் எவ்வளவு உடையும் பாருங்க. எதனால இவ்வளவு குடும்பங்கள் இன்னைக்கு சிங்கிள் பேரண்டா இருக்கிறாங்க, இட்ஸ் பிக், என்ன காரணம் கேட்டா, இன்னொருவரோடு கூட ஒருவருக்கு என்ன செய்யல, ஒத்து போகக்கூடிய மனநிலை இல்லாதனால். அப்புறம் பாத்தீங்கன்னா, வைட் ஸ்ப்ரெட் வயலன்ஸ், எங்கு பார்த்தாலும் இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கிறது, வயலன்ஸ் சொல்றாங்க. ஒரு பக்கம் பாருங்க, சோல்ஜர்ஸ், ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் ஒரு பக்கம் என்ன செய்யறாங்க, மடிஞ்சு செத்து கொண்டே இருக்கிறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பாருங்க இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் 1,00,000 மக்கள் பார்த்தீங்கன்னா போதையினால அல்லது பலவிதமான உலகத்தின் இன்பங்களுக்கு அடிமையாகி வாழ்க்கையை முழுவதுமாக அவங்க என்ன செய்வதில்லை, அனுபவிப்பதே இல்லை. அப்ப என்னாச்சுன்னா, அரை குறை வயதில் என்ன செய்கிறார்கள், மரித்து போகிறார்கள். இது ஒரு கொடிய துன்பம், இது தேவனுடைய நோக்கமே அல்ல. தேவனுடைய நோக்கம் என்ன, மனிதன் தன்னுடைய வாழ்வு காலத்தை பரிபூரணமாய் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்க கூடாம இன்னைக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் இஸ் ஃபில்ட் வித் வயலன்ஸ், எங்கு பார்த்தாலும் வன்முறைகள், எங்கு பார்த்தாலும் நம்ம பார்க்கிற உலகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை, ஒரு நியூஸ் ரேடியோவை திருப்பினா போதும், உடனடியாக நம்ம காதுக்கு கேட்கிற முதல் செய்தி கலவரங்கள், பிரச்சனைகள்,
ஏதாவது ஒரு குழப்பங்கள், ஒரு பக்கம் தீவிரவாதம் வந்துட்டா ஐஎஸ்ஐஎஸ் வருகிறது, உலகம் எங்கும் இன்னைக்கு எப்படி இருக்கு வயலன்ஸ், இதுதான் நாம் வாழும் உலகம். கடைசியா பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 6:5 பாடல, ரேம்பண்ட் இல்லிசிட் செக்ஸ், அதாவது விக்கெட்னஸ் ஆஃப் மேன் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது. சகல பாவத்திலும் மனிதன் என்ன செய்கிறான், இணைகிறான். எப்படி ஆண்டவர் நோவாவின் காலத்துல மனிதனுடைய சிந்தனை நித்தம் எப்படி இருக்கிறது, கொடியதா இருக்கிறது என்று எப்படி கண்டாரோ, இன்றைக்கு மனிதனுடைய சிந்தனை எவ்வளவு கோல கொடியதாயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் சிந்தனையிலே எங்க என்ன செய்கிறான், பாவத்தின் உச்ச கட்டத்திற்குள் நின்று கொண்டிருக்கிறான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவி, இன்டர்நெட், பப்ளிக் டிஸ்பிளே, மற்ற பப்ளிக் எல்லா இடத்துல எங்கே போனாலும் நம்ம எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், இதனுடைய வெளிப்பாடுகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான கிரியைகளில் வெளிப்படுகிறது. ஸோ இந்த புளித்த மாவு எப்படி எப்படி பயன்படுத்தணும், அப்போ இப்போ உலகம் என்கிற இந்த பாவமான உலகத்தில் சுவிசேஷம் என்கிற புளித்த மாவு என்ன செய்யப்பட வேண்டும், போய் இணைக்கப்பட வேண்டும். அப்போதான் இந்த உலகம் என்ன செய்யும், பரிசுத்தம் அடைய முடியும். ஆனால் இன்னைக்கு அந்த புளித்த மாவு சரியாக அறிவிக்கப்படுகிறதா என்று சொன்னால், இன்னும் சரியாக அறிவிக்கப்படவில்லை. அது அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். நம்ம வந்து நல்ல புளித்த மாவாக உலகத்திற்குள் போவதற்கு முன்பதாக உலகம் புளித்து போன மாவாக எங்க வந்துருச்சு, திருச்சபைக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு திருச்சபை எப்படி இருக்கு, நல்லா நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு மாடர்ன் திருச்சபை எப்படி இருக்கு, நேர் ஆப்போசிட்டா. திருச்சபை உலகத்திற்கு என்ன செய்ய வேண்டும், வெளிச்சமா இருக்கணும். இப்ப உலகம் வெளிச்சம் திருச்சபைக்குள்ள அடிச்சிட்டு இருக்கு, திருச்சபைக்குள்ள பிரிவினைகள், திருச்சபைக்குள்ள கலவரங்கள், திருச்சபைக்குள்ள நீயா நானா போட்டிகள். என்ன காரணம், நம்முடைய மாடர்ன் திருச்சபை எப்படி இருக்குன்னா, காஸ்பல் இஸ் நாட் ஃபுல்லி சேஞ்ச் த வேர்ல்ட், ஆனா த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் த சர்ச். இன்னைக்கு உலகம் திருச்சபையை மாற்றிக்கொண்டு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சபைகள் எல்லாம் சும்மா ஒரு ஆடம்பர ஒரு கிளப் லெவலுக்கு வந்துருச்சு. ஆராதனை ஆரம்பிச்சு கரெக்டா 1 hour ஆராதனை முடிச்சுட்டா அது பெஸ்ட் சர்ச். எந்த வேதம் சொல்லிச்சு, இன்னைக்கு அப்படிப்பட்ட திருச்சபைகள் பெருகி கொண்டு இருக்கிறது. ஆனா ரொம்ப கொடுமையான ஒரு காரியம், இன்னும் திருச்சபைக்குள்ள பாவமும் திருச்சபைக்குள்ள ஈவில் திங்ஸ் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்குது. சர்ச் இஸ் நாட் ரீச்ட், உலகத்தை சர்ச் என்ன செய்யல, இந்த புளித்த மாவாக திருச்சபை சமுதாயத்திற்குள் போகவில்லை. சமுதாயத்தின் புளித்த மாவு என்று சொல்லப்படுகிற பாவம் திருச்சபைக்குள் வந்துருச்சு. இப்போ வைஸ் வர்ஸ் ஆப்போசிட் ஆப்போசிட் என்ன செய்யுது, வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ திருச்சபை இந்த நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம சிந்தனை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த புளித்த மாவை குறித்து சில காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கணும், அதை நம்ம சிந்திக்கணும். உலகம் அதாவது பாவமான புளித்த மாவுக்கு கவனமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பாவமான புளித்த மாவை குறித்து ஆண்டவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் லூக்காவின் 12:1 லூக்கா 12:1.
அந்த தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர்கள் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக
பாருங்க. முதல் புளித்த மாவு எப்படிப்பட்டதுன்னா மாயமான புளித்த மாவு. It's a hypocrisy. Pretending to be something which we are not. நான் என்னையே ஏமாற்று மாயமாலமாக இன்னொருவரை போல நான் இந்த உலகத்தில் நடித்து கொண்டிருக்கிறேன் அல்லவா, அதை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பரிசேயருடைய புளித்த மாவு என்று சொல்கிறார். இந்த பரிசேயர்கள் யார், இன்னைக்கு பல 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 திருச்சபைக்குள்ளேயும் இப்படி இருப்பாங்க, அவங்க யாருன்றது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் தன்னை ஒரு பெரிய மனிதராக மற்றவர்களுக்கு என்ன செய்வார்கள், காண்பித்து கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை எல்லா விதத்திலும் அவருடைய திறமைகளில் இல்லை அவங்களுடைய இதில். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபீட்ஸ் ஆன் இட் செல்ஃப், அதாவது தானாகவே தன் மனதிற்குள்ளாக ஒரு பெரிய பிரம்மையை உருவாக்கி கொண்டு, நான் தான் இந்த உலக எல்லாம் தெரிந்தவன், இந்த திருச்சபை குறித்து எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று திருச்சபைக்குள்ள வந்து என்ன செய்கிறார், இந்த பரிசேயர் போல இந்த புளித்த மாவு என்ன செய்கிறது, இன்னைக்கு சமுதாயத்தை இந்த திருச்சபை சீர்கேடாக்கி கொண்டிருக்கிறது. ஸோ பிரிட்டன் டு பி சம்ஒன் இன் ஆர்டர் டு ப்ளீஸ் மேன், அதான் ரொம்ப முக்கியம். இவங்க எதுக்கு மாயமாலமா இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக. தேவனை குறித்த கவலை அங்கே இல்லை, தேவனை குறித்த நோக்கமும் இல்லை, பரிசுத்தத்தை குறித்த இதில் என்ன யாரெல்லாம் வந்து நீங்க தான் பெஸ்ட் அப்படி சொல்லுவாங்கன்றதுக்காகவே அப்படி ஒரு நடிக்கின்ற மனிதனாக இன்று வாழ்கிறார்கள். பார்த்தீங்கன்னா அவுட்வேர்டில் வந்து பரிசெயர் எப்படி இருப்பாங்கன்னா, சட்டப்படி என்ன வேதம் சொல்லுதோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் உள்ளான மனமும் சுத்த மோசம். அதனால தான் ஏன் சொல்கிறாரு, பரிசெயரை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வார், ரொம்ப கண்டித்து அவர் சொல்லுவார். ஏனென்று சொன்னால் அவங்களுடைய மாய்மாலமான வாழ்க்கை வெளியரங்கமாய் ஒரு பரிசுத்தவானை போல அவர்கள் தங்களை வெளிப்படுத்தினாலும் உள்ளான சிந்தனையில் அவர்கள் தேவனுக்கு முன்பதாக சரியானவர்களாக இல்லை. ஒன்லி அவுட்வேர்ட் கன்ஃபார்ம் இன் டு லா, இன்வர்ட் கரப்டட், உள்ளான உள்ளத்தில் கரப்டானவங்க. ஒருவேளை நாம் வெளிப்புற பார்வைக்கு சரியானவர்களாக இருக்கலாம், ஆனால் இன்வர்ட் கரப்ஷன் தான் தேவனுடைய பார்வையில் பார்க்கப்படும். இந்த புளித்த மாவு இன்றைக்கு எங்க இருக்கு, திருச்சபைக்குள்ள இருப்பதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து கவனமாக இருங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டாவது ஒரு புளித்த மாவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 16:6, மத்தேயு 16:6. சதுசேயருடைய புளித்த மாவு என்று சொல்கிறார். சதுசேயர்னா யார் தெரியுமா, சுருக்கமா சொல்ல போனா சதுசேயர் யாருன்னா, அவங்களுடைய முக்கியமான இது என்ன கேட்டா, ரேஷனலிசம், அதாவது பகுத்தறிந்து நான் பார்த்தால் நம்புவேன், நான் பார்க்காததை நம்ப மாட்டேன். இப்போ இயேசு உயிரோடு எழுந்தாரா நம்ப மாட்டான், ஆவி இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டான், தேவ தூதர்கள் அப்படி நடந்து வராங்கன்னு நம்ப மாட்டான், ஏன்னா என் கண்ணால் நான் பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு திருச்சபையிலும் அநேக சதுசேயர்கள் இருப்பாங்க, என்ன செய்வாங்க நினைக்கிறீங்க, நான் பார்த்தாதான் நான் நம்புவேன், இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சதுசேயர்கள். இவர்களுடைய புளித்த மாவு என்னன்னா, இப்ப ஆண்டவர் வரப்போறார் அப்படின்னா அது எப்படி உனக்கு தெரியும், எப்ப பைபிள் சொல்லுது, நீ பாத்தியா நீ பார்க்கல அப்ப நம்பாத. இப்படிப்பட்ட அநேக ஜனங்கள் சதுசேயர்களும் இருக்கிறார்கள். ஸோ அவங்களுடைய மெயின் நோக்கம் என்ன, இந்த சதுசேயர் என்ன பண்ணுவாங்கன்னா, தே டிஸ்பிலீவ்ட் ஏஞ்சல் ஸ்பிரிட் ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ரிலேட்டட் டு இன்விசிபிள், கண்களுக்கு பார்க்க முடியாதவைகளை எல்லாம் அவர்கள் மறுப்பதுதான் இந்த சதுசேயருடைய வேலை. இப்போ இன்னைக்கு திருச்சபையில பாருங்க, சில பேர் அற்புதத்தை நம்பவே மாட்டாங்க. அற்புதம் நடக்குமா, கொஞ்சம் சந்தேகமா தான் பிரதர் இருக்கு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவே நம்ப மாட்டாங்க, ரொம்ப கொடிய ரொம்ப ரொம்ப கொடுமையானது. பரிசுத்தாவை குறித்து அவங்களுக்கு கவலையே இல்லை, நம்மை சத்தியத்துக்குள் நடத்துகிற பரிசுத்தாவியவே அவங்க என்ன செய்கிறார்கள், அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. உயிர்த்தெழுதல் நம்ப மாட்டாங்க, மறித்த பிறகு உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு கேட்டால் அதையும் அதுக்கும் சந்தேகப்படுவார்கள். ஸோ இந்த புளித்த மாவு என்ன செய்கிறது, திருச்சபைக்குள்ளாக சதுசேய புளித்த மாவுகள் வந்து என்ன செய்கிறது, மற்றவர்களையும் கெடுத்து போடுகிறது. இந்த பரிசேயருக்கும் சதுசேயரும் எப்படின்னு கேட்டால் நேர் ஆப்போனண்ட். பரிசேயர் வந்து ஏறக்குறைய 600 சட்டம் எழுதினாங்க, வேத வசனத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவதுன்னு சொல்லி. இந்த சதுசேயர் வந்து அந்த 600 சட்டத்தையும் தேவையே இல்லைன்னு சொல்லி வெளியே போட்டான். ஏன்னா பரிசேயர் வந்து வேத வசனத்தின்படி நடப்பாங்க, ஆனால் உள்ளான வாழ்க்கையில் மாற்றமே இருக்காது. ஓய்வு நாளில் ஒருவன் 22 ஸ்டெப்பு நடக்கணும்னா 22 ஸ்டெப்பு மட்டும்தான் நடப்பான், 23 ஸ்டெப்பில் கால் வைக்க மாட்டான், வச்ச பாவன்றான். ஆனால் அவன் சிந்தனையில் எவ்வளவு பாவம் செய்வான் என்று சொன்னால் அது அளவிட முடியாது. அதுதான் பரிசேயர், சதுசேயர் நம்பாத கூட்டம். ஸோ இன்னைக்கு திருச்சபைக்குள்ள இந்த சதுசேயர் என்கிற புளித்த மாவு வந்து திருச்சபை என்ன செய்கிறது, ஒரு பக்கம் கெடுத்து போடுகிறது. எனவே நாம் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அதான் ஆண்டு சதுசேயருடைய புளித்த மாவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க் 8:15 வாசியுங்கள், மார்க் 8:15.
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவு குறித்தும் ஏரோதின் புளித்த மாவு குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்.
இப்போ ஏரோதின் புளித்த மாவுன்னு ஒண்ணு ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஏரோதின் புளித்த மாவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ மெட்டீரியலிசம், அதுதான் ஏரோதினுடைய புளித்த மாவு. அப்படின்னா நாட் ரெடி டு சர்வ் அதர்ஸ், மற்றவர்களுக்கு என்னால் எந்த சேவையும் நான் செய்யக்கூடாது, நான் எனக்காக ஏதாவது கிடைச்சா அதை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் இந்த ஏரோதின் புளித்த மாவு. இது எப்படி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சபையில் வந்து மிகப்பெரிய ஆபத்தே இந்த ஏரோதினுடைய புளித்த மாவு தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் தங்களுடைய திருச்சபை எல்லையை விட்டு வெளியவே போறதில்லை. வெளியே ஒருத்தன் வந்து ஒன்றும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறான், உள்ள உட்காந்து பட்ஜெட் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த அடுத்த பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட், பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனா அன்றாடம் தன் கண் எதிரில் இருக்கிற ஏழை எளிய மனிதனை குறித்த கரிசனையே இல்லை. இதுதான் ஏரோதினுடைய புளித்தமாவது. ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். ஸோ மோர் கனெக்டட் அபவுட் பில்டிங் பிக் பில்டிங்ஸ் அண்ட் மேக்கிங் பிக் ப்ராஜெக்ட். ஆனா செய்யப்பட வேண்டிய சர்வீஸ், மற்றவனை ஆண்டவருக்குள் நடத்த வேண்டிய சாதாரண காரியங்கள் செய்வதற்கு ஆளே இல்லை. ஸோ இது ரொம்ப 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 டேஞ்சர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருச்சபையில் நடக்கிற பிரசங்கம் எப்படின்னா எல்லாமே ரிலேட்டட் டு ஹெல்த் அண்ட் வெல்த். கர்த்தருடைய 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார், நீ இன்னும் உயர்வை. இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட்னா சொன்னாங்கன்னா ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அப்படின்றாங்க. அந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ எல்லாவற்றிலும் நீ மகிழ்ந்து இருப்பாய், சுகித்து இருப்பாய், நீ வாடு வளர்ந்துட்டே போவே. கடவுள் உனக்கு 1000 மடங்கு. வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறும். அதுதான் வேதத்தின் சட்டம். ஒரு மனிதன் உண்மை இல்லைன்னா அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது வேதம் சொல்லுகிறது. ஆனா இவன சொல்ல நீ உண்மையேறு உண்மை இல்லாம அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படி இருந்தாலும் சரி உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லிய இந்த மெட்டீரியலிஸ்டிக் பிரசன்டேஷன் ஆஃப் காஸ்பல் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையுமே ஒரு ஆதாயத்தோடு, எனக்கு என்ன ஆதாயம், நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அடியோடு நிறுத்திவிட்டு எனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற புளித்தமாவு மெட்டீரியலிஸ்டிக். அதுதான் ஏரோதின் புளித்தமாவு. அதில் குறித்து ரொம்ப கவனமா இருக்கணுமா. என்ஜாயிங் காட்ஸ் பிளஸ்ஸிங், ஆல்சோ ரிமெம்பர் காட்ஸ் பிளான். கடவுள் நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அதையெல்லாம் அனுபவிக்கும் போது நம்ம நினைக்கணுமா, ஆண்டவர் நீர் இதையெல்லாம் என்னுடைய கரத்துல கொடுத்துருக்கிறீரே, இதை அனுபவிக்கிற நான், நீர் என்ன இந்த இதை கொண்டு நான் ஏதாவது உமக்காக செய்யணுமா கேட்டு செய்ய நம்ம என்ன செய்யணுமா, அனுபவிக்க வேணுமா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நல்ல நம்ம நல்ல தேசத்துல இருக்கிறோம், ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்துருக்காரு. ஆனா ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும் பொழுதே நம்முடைய மனம் சொல்லணும், ஆண்டவரே இதையெல்லாம் அனுபவிக்கிறேனே, நான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும். ஒருவேளை அதுதான் நல்ல ஒரு நிலை இல்லைன்னு சொன்னால் ஏரோதின் புளித்த மாவுதான் நம்முடைய மனதையும் என்ன செய்கிறது, ஆக்கிரமிக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எதை மறந்துட்டாங்கன்னா, அதை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான் எப்பயுமே, கொடுத்த கடவுளை மறந்துட்டாங்க, கடவுள் கொடுத்ததை மாத்திரம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாங்கி கொண்டோம், நல்லதுதான், ஆனால் கொடுத்தவரை மறந்து விடக்கூடாது. அவர் எதற்காக கொடுத்தார், ஏதோ ஒரு நோக்கத்தோடு கொடுத்துருக்கிறார். நமக்கு வாழ்வு காலத்தை கொடுக்கும்போது அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, நமக்கு பணத்தை கொடுக்கும்போது ஒரு நோக்கம் உண்டு, நமக்கு ஞானத்தை கொடுக்கும்போது அவருக்கு நோக்கம் உண்டு, நமக்கு ஒரு தாளந்தை கொடுக்கும்போது அதில் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ளணும். அடுத்த ஒரு புளித்தமாவை குறித்து அருமையான பவுலடியார் கொரிந்து திருச்சபை கேட்கிறார். 1 கொரிந்தியர் 5:8 1 கொரிந்தியர் 5:8 வாசிங்க. பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரைச்சஸ்னஸ் இஸ் த கேரக்டர் ஆஃப் த சர்ச். அப்போ இந்த புளித்த மாவு எப்படிப்பட்ட புளித்த மாவுன்னா, விக்கட்னஸ் அல்லது பாவமான புளித்த மாவை நம்மை விட்டு அகற்றி விட வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நமக்குள்ள இருந்த பழைய குணங்கள் மாறவே மாறாது. கொரிந்து திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நிறைய வந்து இந்த டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போது அநேகர் வந்து திருச்சபைக்குள்ளே வந்த பிறகும் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், உண்மை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தது உண்மை, பழைய வாழ்க்கையிலிருந்து மாற்றமே வரல. அப்போது நம்முடைய பழைய குணங்கள் மாறாமல் நம்ம வந்து திருச்சபைக்குள்ளே உட்கார்ந்துருந்தோன்னா அந்த பழைய புளித்தமாவை என்ன செய்யும், நம்முடைய எதிர்கால வாழ்க்கையையும் அது என்ன செய்தோம், குழப்பி போடும். அதனால தான் பவுல் சொல்றாரு, பழைய புளித்தமாவை என்ன செய்து விடுங்கள், உங்களை விட்டு அகற்றி விடுங்கள் என்று சொல்கிறார். ஸோ இந்த விக்கட்னஸ் கிரிப்பிள்ஸ் மெனி மாடர்ன் கிறிஸ்டியன்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்கோ ஒரு ஒரு பழைய வாழ்க்கையை வந்து விட்டு விட முடியாத ஒரு சில குணங்கள்னால இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியாக வாழ முடியாமல் அநேகர் என்ன செய்கிறாங்க, தோல்வியுற்றவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னுடைய குணங்களில் என்னுடைய பழைய குணங்கள் என்னிலிருந்து போயிருச்சா. சில நேரங்களில் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத என்னை விட்டு மாற்றும் என்று சொல்லி, என் நம்ம இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இயேசு ஏன் பிடிக்காது தெரியுமா? என்ன பழசெல்லாம் விட்டுருன்னு அது விட முடியாது. அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு மனிதன் இயேசுகிட்ட வந்தான், ஒரு வாலிபன் திரும்பி போகும்போது எப்படி போனான், துக்க முகமாக போனான். எதனால? ஒருவேளை அன்னைக்கு அவன் இயேசுவை பார்க்காம இருந்தால் கூட அவனுக்கு சந்தோஷம்தான். ஏன் தெரியுமா? அவனால் தன் பழைய குணத்தை விட முடியவில்லை. ஒருவேளை இந்த பழைய புளித்த மாவு நம்மை விட்டு நீங்கவில்லை என்று சொன்னால் புதிய வாழ்க்கையும் கூட அது என்ன செய்யும், கெடுத்துப்படும். அடுத்த ஒரு புளித்த மாவு குறித்து பவுலுடைய கலாத்திய திருச்சபைக்கு எழுதுறாரு பாருங்க, கலாத்தியர் 5:7-8 கலாத்தியர் 5:7-8 வாசிங்கள். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவையும் உப்ப பண்ணும் என்று சொல்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா பவுல் சொல்றது காரியம் என்ன, ஃபார்மலிசம். அது எதுக்காக அந்த வார்த்தை பயன்படுத்துகிறேன்னு சொன்னா, இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல, தேவன் கொடுக்காத நாமாகவே சிந்தித்துக் கொள்ள சில போதனைகள் இருக்கும் தெரியுமா, நம்மளா நினைச்சுக்கிறது கடவுளுக்கு இது பிடிக்கும், நான் இப்படி செஞ்சா கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார். இது வந்து யாருன்னா உலக மனிதன் சிந்திக்கிற சிந்தனை. தேவ ஜனங்கள் எப்படிப்பட்ட சிந்தனை இருக்குமா, தேவனுடைய போதனை என்ன என்பதை நாம் என்ன செய்யணும், அதை தான் நாம் என்ன செய்யணும், அடித்தளமாக வச்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கைன்னா, பரலோகத்துக்கு போகிற டிக்கெட் வாங்கிட்டோம், இனி என்னப்பா சர்ச்சைக்கு போனான்னா போலனான்னு, இனி கடவுளுக்கு பயந்தான்னா பயப்படலண்ணா எல்லாம் செய்வாங்க, கேட்டால் சொல்லுவாங்க, நாங்களாம் என்றைக்கும் ஆண்டவர் ஏற்றுக்கோனா பரலோக டிக்கெட் பக்கா. எவ்வளவு காலம் யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, நீ விருத்த சேதம் பண்ணியாச்சா, விருத்த சேதம் பண்ணிட்ட நீ கடவுளுடைய மனிதன், நீ கிறிஸ்துவுக்குள்ள விருத்த சேதம் பண்ணணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பண்ண தெரியுமா, நீ முழுக்கு ஞானஸ்தம் எடுத்துட்டியா, முழுக்கு ஞானஸ்தம் எடுக்கலாம் அவன் பரலோகமே இல்லை. இப்போ முழுக்கு ஞானஸ்தான மாத்திரம் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, அனுதினமும் கிறிஸ்துவோடு வாழ வேண்டும். இந்த போதனை எங்கிருந்து வருது அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த போதனை உலகம் எப்படி மனிதனுடைய மனதில் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் கடவுளை விட்டு கொஞ்சம் தூரமாக நிற்கிறான் பாருங்க, அவ்வளோதான் உலக போதனை வந்துடுது. உடனே அவன் எடுத்துக்கிறான், இதுதான் சரியான போதனை, நான் நினைப்பது தான் சரி. இன்னைக்கு சின்ன என்ன நம்ம ஊர்லலாம் போனீங்கன்னா முதல்ல கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர், முழுக்க நேரத்தில் எடுத்துட்டீங்களா, அந்நிய பாசை பேசுவீங்களா? ஐயா வேதம் என்ன சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அவர் உனக்கு வழியை என்ன செய்வார், ஒவ்வொரு நாள் நீ நடக்க வேண்டிய அவர் காட்டுவார். நீங்களும் நானும் இங்கே நீதிபதியாக என்ன செய்ய வேண்டியதில்லை, உலகத்துக்கு நியாயம் சொல்லுது. இந்த புளித்தமாவை குறித்து கவனமாக இருக்க போல் சொல்றாரு. அதான் சொல்றாரு பாருங்க, இந்த போதனை யாரால உண்ண, உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. உங்களை அழைத்தவர் ஒரு போதனை வச்சிருக்காரப்பா, அந்த போதனை தான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன செய்யும், பலன் உள்ளதாக இருக்கும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். சரியா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த வசனத்துல வந்து இந்த ஒரே வசனம் தான் நமக்கு இன்றைய புளித்த மாவு. இப்ப அடுத்து நம்ம எதை சிந்திக்கணும்னா, சி சின்ன காரியம் ஆனா அது பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. கொஞ்சம் புளித்த மாவு 3 படி மாவுக்குள்ள வைக்கும் போது என்ன செய்கிறது, முழு மாவையும் புளிக்க செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சின்ன சின்ன காரியங்கள் தான் நம்முடைய முழு வாழ்க்கையையும் பரிசுத்தப்படுத்தும். அதே போல நம்ம சாதாரண மனிதராக இருந்து உலகத்துக்குள்ள போகும்போது உலகமும் பரிசுத்தம் அடையும். அப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி ஃபர்ஸ்ட் திங் ப்ரேயர், சின்ன ப்ரேயர். செகண்ட் திங் டைம் இன் த வேர்டு, ஆண்டுடைய வேதத்தை படிக்கின்ற நேரம் சின்னதுதான், அதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியதில்லை, உட்கார்ந்து படிப்பது. ஷேரிங் யுவர் ஃபெய்த், நம்ம விசுவாசத்தை இன்னொருவருக்கு சொல்லுவது. ஒருத்தர் பார்க்குறோம், பேசிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு காரியம் சொல்கிறாரு, உடனே நம்முடைய விசுவாசம், நான் இந்த இயேசுவை விசுவாசித்தேன், இந்த இயேசுவால் நான் இன்று வரையிலும் நடத்தப்படுகிறேன், இந்த இயேசுவை நீயும் கொஞ்சம் விசுவாசித்து பாருங்க. ஜஸ்ட் ஷேரிங் அ ஃபெய்த் தட் வில் மேக் அ பிக் சேஞ்ச் இன் லைஃப். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், ஒரு சின்ன உதவி, ஏதாவது ஒரு சேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா, டைம் வித் அதர்ஸ், மற்றவர்களோடு கூட நாம் கொடுக்கின்ற நேரம். ஒருவேளை ஒருத்தருக்கு நல்ல ஒருத்தரோட உட்காந்து பேசலாம், ஒருத்தர் கஷ்டமாக இருக்காங்கன்னா அவங்களோட ஒரு அரை மணி நேரம் நம்ம செலவு பண்ணுவது. இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் மனித வாழ்க்கையில் என்ன செய்யும், பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரே நாளில் ஓவர் நைட்டில் யாருமே என்ன செய்வதில்லை, பெரிய ஆளாக பிறப்பதில்லை. பைபிள் எப்படி சொல்லுது, குழந்தை அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் குழந்தை, அப்புறம் வாலிபன், அப்புறம் முதிர் பருவம். அதே போல சின்ன சின்ன காரியங்களில் ஆரம்பிப்பது தான் அப்புறம் என்ன செய்கிறது, பெரிய நிலைக்கு வருகிறது. எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, த லைஃப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் அதர்ஸ், மற்றவர்கள் வாழ்க்கையில் நம்ம ஜபமும் நம்முடைய ஷேரிங்கும் மற்றவர்களுக்குள்ள என்ன செய்கிறது, ஒரு சின்ன புளித்த மாவு அவனுடைய உள்ளத்தில் வைக்கிறோம், அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. ரெஸ்டரேஷன் ஆஃப் ஹோப், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறது. இப்போ யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு நாள் சுவிசேஷம் சொன்ன போது நமக்கு எப்படி இருந்தது, அன்னைக்கு அது ரொம்ப பெருசாக தெரியல, ஆனால் அந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து அது நமக்குள்ளே அந்த புளித்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, நம்ம விசுவாசத்தில் பலன் உள்ளதாக மாற்றிவிட்டு. என்கரேஜ்மெண்ட் டு ப்ராசஸ் ஆன், உற்சாகம் மற்றவங்களை என்ன செய்கிறது, அது உற்சாகப்படுது, என்கரேஜ் பண்ணுது. அது மாத்திரமல்ல, ஷேப்பிங் ஃபியூச்சர் லீடர், எதிர்கால தலைவர்களையே அது என்ன செய்கிறது, உருவாக்குகிறது அல்லது அமைக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அலோயிங் அதர்ஸ் டு சி ஜீசஸ் இன் யூ, நமக்குள்ளாக இயேசு இருப்பதை நம்ம பார்க்க செய்கிறது. சின்ன சின்ன காரியம்தான், நம்ம அதுக்காக நம்ம இயேசுவை போல டிசைன் பண்ணிக்கிட்டுலாம் ரோட்டில் அலைய வேண்டியதே இல்லை. நம்முடைய அன்பு, நம்முடைய சின்ன உதவி, சில நேரங்களில் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு உதவி யாராவது பண்ண பிறகு நீங்கள் என்ன கிறிஸ்டியனான்னு கேட்பாங்க. எதுக்காக, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அந்த அந்த குணம் அவர்களிடத்தில் என்ன இருக்கும், நிறையா இருக்கும். அது மட்டுமல்ல, பிரிங்கிங் ஐ மீன் பிரைட்டர் பிரைட்டிங் த டே, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நாளையே வெளிச்சத்திற்குள்ளே நடத்துகிறது. இருளில் இருக்கிற மனிதனுக்கு ஒரு சின்ன நல்ல காரியம் போகும்போது என்ன ஆகிறது, அவன் வெளிச்சத்துக்குள் வருகிறான். பார்த்தீங்கன்னா ஆண்டவருமே சின்ன சின்ன காரியங்களை தான் பயன்படுத்தினார். ஆண்டவர் பாருங்க, ஒரு ஒரு கிதியோன் அவனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறது, யுத்தத்துக்கு கூட்டு போறாரு. மோசே ஒரு திக்கு வாயன்தான், ஒரு சாதாரண ஆடு மேய்க்கின்ற தாவீது தான், ஒரு மீன் பிடிக்கின்ற பேதுரு தான், அது மாத்திரமல்ல ஒரு சின்ன பையனிடம் இருந்த ஆகாரம் தான். ஸோ ஆண்டவருமே இந்த சின்ன காரியங்களை அதிகமாய் பயன்படுத்துகிறார். நம்ம சில சின்ன காரியம் என்பதை நம்ம அற்பமாக நினைக்கின்றோம், ஆனால் சிறிய காரியங்களை தேவன் என்ன செய்கிறார், மகிமையான காரியங்களாக தேவன் மாற்றுகிறார். அதை நம்ம ஒரு புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த புளித்த மாவை குறித்து நம்ம இன்னொரு காரியம் சிந்திக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி புளித்த மாவு எப்படி வேலை செய்யுது, அதே போல ஆண்டுடைய கிருபையும் வேலை செய்யுது. ஒரு பக்கம் புளித்த மாவை வந்து இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில், அந்த காலத்தில் எபிரேய பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, வீட்டிலேயே மாவை என்ன செய்வாங்க, அரைத்து வீட்டிலேயே என்ன செய்வாங்க, அந்த பிரெட்டு செய்வதற்கு அந்த புளித்த மாவு போட்டு வச்சிருவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த புளித்த மாவு உப்பி நல்லா வரும், அதுக்கப்புறம் வேக வைப்பார்கள். ஸோ அதே போல ஆண்டுடைய கிருபையும் கொஞ்சம் வைக்கப்படும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், மற்றவர்களுக்குள்ள பரவ ஆரம்பிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டால், இட் இஸ் சைலண்ட், சத்தமே இல்லாமல் புளித்த மாவு மற்றதை புளிக்க செய்யும். பார்த்தீங்கன்னா, இட் கிரியேட்ஸ் நோ நாய்ஸ் ஆர் நோ கன்ஃபியூஷன். புளித்த மாவை நம்ம வச்சுட்டு போயிட்டா போதும், அது நல்ல மாவை எல்லாத்தையும் புளிக்க செய்துவிடும். ஒர்க் சைலண்ட்லி. ஆண்டுடைய கிருபையும் அப்படித்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை வந்தால் சத்தமே இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒருவேளை அந்த ஆண்டுடைய கிருபையினால் ஏற்படுகிற மாற்றங்கள் உலகத்துக்கு தெரியும், ஆனால் கிருபையை மனிதனுடைய கண்கள் பார்க்க முடியாது. புளித்த மாவு மற்ற மாவுக்குள்ளே எப்படி அந்த புளிக்கும் தன்மையை அப்படி சைலண்டாக உருவாக்குதோ, அதே போல் ஆண்டுடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது என்ன செய்கிறது, சத்தமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி விடும். அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு என்ன சொல்கிறார், என் கிருபை உனக்கு போகுது, என் கிருபை உனக்கு போகுது. ஏன் ஆண்டவர் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டுடைய கிருபை நம்முடைய உள்ளத்தில் வரும்போது, ஆண்டுடைய கிருபை நம் மீது இறங்கும் போது, அது எப்படி, அது சின்ன புளித்த மாவு போல தான், அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களிலும் ஆண்டுடைய கிருபை நம்ம ஒரு பக்கம் தாங்கும், ஒரு பக்கம் போஷிக்கும், ஒரு பக்கம் நம்மை நடத்தும், ஒரு பக்கம் நமக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கும், ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காலங்களையும் ஆண்டுடைய கிருபை என்ன செய்யும், தாங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த புளித்த மாவு இட் இஸ் கிராஜுவல். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக புளித்த மாவை வந்து ஒரு பெரிய மாவு பானையில் கொண்டு கொஞ்சம் புளித்த மாவு வச்சுட்டு அது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவிட்டே இருக்கும். முதல்ல கொஞ்சம் பக்கத்தில், அதுக்கடுத்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவும். அதே போல் ஆண்டுடைய கிருபையும் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆண்டுடைய கிருபை ஒரு மனிதனுக்குள்ளே வந்து என்ன செய்யும், அவனை அவனுடைய பாவத்திலிருந்து அவனை மன்னிக்கும், அதோடு விட்டுறாது. அதுதான் ஆரம்பம், அந்த பாவத்திலிருந்து மனிதன் மன்னிக்கப்படுகிறானே அதுதான் ஆரம்பம். அதில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவருக்குள் அவனை என்ன செய்யும், வளர செய்யும். இப்போ ஆண்டவருக்குள்ள வந்தவுடன் மனிதனுடைய முதல் தேவை பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாய் பரிசுத்தத்திற்குள் அவனை பெருக செய்கின்ற ஆண்டுடைய கிருபை. ஸோ நம்ம பார்க்குறோம் வேதத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தொடர்ச்சியான ஏற்படுகிற மாற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது என்ன செய்கிறது, இந்த புளித்த மாவுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட், அதாவது முழு மாவும் புளிக்கும் வரையிலும் அந்த புளித்த மாவு என்ன செய்யும், அது வேலை செய்து கொண்டே இருக்கும். நம்ம நைட்டு மாவு பிணைஞ்சு வச்சுட்டு அதில் புளித்த மாவு வச்சுட்டு போயிட்டா நம்ம போய் தூங்கிடலாம், ஆனால் புளித்த மாவு என்ன செய்யும், அது எல்லாவற்றையும் புளிக்கும் வரை அது என்ன செய்யாது, அது தூங்காது. அதே போல தான் எப்படி ஆண்டுடைய கிருபையும் கூட எல்லா மனிதனும் சந்திக்கப்படும் வரை, அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முழு நிறைவு தன்மை வரும் வரையில் ஆண்டுடைய கிருபை என்ன செய்யும், அது வேலை செய்து கொண்டே இருக்கும். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ளால் ஆண்டுடைய கிருபை என்ன செய்யும், அது வேலை செய்யும். அதனால தான் பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். அப்போ ஆண்டுடைய கிருபை நம்முடைய பலவீனங்களையும் வந்து நிரம்பிடும், நம்முடைய தோல்விகளில் வந்து நிரம்பும், நம்முடைய குறைவுகளெல்லாம் வந்து நிரம்பும். அப்போ ஆண்டுடைய கிருபை என்ன செய்யும், மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன செய்யும், அது ஒர்க் பண்ணப்படும் ஒரு வேலை. எனவேதான் இந்த கிருபையும் ஆண்டவர் நமக்கு ஆண்டுடைய கிருபையினால் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு அது சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுது, கிராஜுவலாக ஒர்க் பண்ணுது, நிறைவாக ஒர்க் பண்ணி ஒரு மனிதனை ஒர்க் பண்ணுது. இப்போ கடைசியாக இந்த ஓமையில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்திரீ அந்த மாவை என்ன செய்தார், அவ என்ன செய்தார், கொஞ்சம் புளித்த மாவை கொண்டு போய் அந்த மூன்று படி மாவில் அவர் என்ன செய்கிறாள், அதை நடுவில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டான். இப்போ இந்த திருச்சபை என்ன செய்யணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு திருச்சபை என்ன செய்கிறது, அப்போ திருச்சபை என்ன செய்யணும், the east work inside and veliye adu ulla vela seiya vela seiya konja konjama veliye enna seigiradu maavu bulge aite varudhu. adhe pole indha tiruchabaiyum indha samudayathirkulla pulitha maavu endru solapadugira nalla pulitha maave enna seiyum suvisesatha samudayathil kondu poi vekka vekka enna agum kettingana samudayathil maatrangal varum samudayathila periya eduppudal undaa adu maatramalla நாம் வாழும் தேசத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ முதல் காரியம் என்ன செய்யணும் திருச்சபைனா, சி முதல் காரியம் கடவுளை வந்து என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். அதுதான் திருச்சபையினுடைய பிரதான நோக்கம். இன்னைக்கு திருச்சபையில் யார் மகிமைப்படுகிறார், யார் உயர்த்தப்படுகிறார், மனிதனா தேவனா, தேவன் உயர்த்தப்படணும். அப்போதான் இந்த புளித்த மாவு என்ன செய்யும், திருச்சபையிலிருந்து சமுதாயத்திற்குள்ளே போகும். ஒவ்வொரு திருச்சபையும் தேவனை மாத்திரமே என்ன செய்யணும், மகிமைப்படுத்த வேண்டும். ரெண்டாவது காரியம் என்ன என்ன செய்யணும்னா, திருச்சபை எதை பிரசங்கிக்கிறதோ அதை நடைமுறையில் காண்பிக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரசங்கம் ஒன்று, நடைமுறை வாழ்க்கை வேறொன்று. பிரசங்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம திருச்சபையில் ஐயர் பேசுகிற பிரசங்கம் மாத்திரம் அல்ல, நீங்களும் நானும் எதை மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புகிறோமோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். நம்ம நடைமுறை இப்போ மற்றவங்கிட்ட போய் சொல்கிறோம், ஏ போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டா நான் என்ன சொல்லணும், அதுக்கப்புறம் போய் பேசக்கூடாது. அப்போது இன்றைய திருச்சபை அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஒரு பில்டிங்கே நினைக்க வேணாம், ஸோ இண்டிவிஜுவல் கிறிஸ்டியன்ஸ், ஓகே, ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு திருச்சபை தான் பவுலுடைய ரைட்டிங்ஸ் படி. அப்போது அந்த திருச்சபை என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தணும். எதை நடைமுறைப்படுத்தணும், ஆண்டவருடைய வேத வசனத்துடைய அத்தன்டிசிட்டி ஆர் இன்டிகிரிட்டி, வேத வசனத்தினுடைய தன்மையை மற்றவர்களுக்கு எப்படி சொல்லுகிறதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதான் இந்த சமுதாயத்துக்குள்ள என்ன நடக்கும், இந்த சமுதாயம் என்ன செய்யும், மாற்றம் அடையும். அது மாத்திரமல்ல, இந்த நம்ம என்ன செய்யணும் கேட்டால், திருச்சபை மஸ்ட் பில்ட் அ ரிலேஷன்ஷிப் வித் த வேர்ல்ட், உலகத்தோடு கூட உறவில் பலப்படணும். எப்படிப்பட்ட உறவு அப்படின்னு கேட்டால், சி இந்த உறவு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் நம்ம வந்து மற்றவர்களோட உறவு கொள்ள வேண்டும் என்பதனால அவர்கள் எதையெல்லாம் நம்புறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. வி ஹாவ் டு கிவ் டைம், ஷேர் பண்ணி அவர்களை நம் பக்கம் என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். இந்த உறவு மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, வி கேன் ஷேர் காஸ்பல் இன் எ எஃபெக்டிவ் வே. இப்போ நான் வந்து ஒரு நல்ல ஒரு நண்பனாய் ஒருத்தர் வச்சிருக்கேன்னா, அந்த நண்பனோட நான் எதை சொன்னாலும் அவன் என்ன செய்வான், நான் சொல்லுவதை கேட்டுக்கொள்ளுவான். சோ அப்படிப்பட்ட உறவுகளை நாம் என்ன செய்யணும், திருச்சபை ஏற்படுத்த வேண்டும். திருச்சபைனா இண்டிவிஜுவல் கிறிஸ்டியன், ஒவ்வொரு கிறிஸ்தவ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்குள்ள ஒரு நல்ல உறவுகள் வேணும், ராப்போ. அப்பதான் என்ன செய்ய முடியும், இந்த புளித்த மாவு முதல் என்னுடைய வாழ்க்கையில வந்த தேவனுடைய கிருபை என்கிற புளித்த மாவு சமுதாயத்திற்குள்ள போகுது. அப்ப அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது, அது கொஞ்சம் கொஞ்சமாய் புளிக்க செய்கிறது. அது மாத்திரமல்ல, ரீப்ரொடக்ஷன், நான் எப்படி கடவுளுக்குள்ள வந்தேனோ அதே போல இன்னொருவனையும் கொண்டு வரணும், த சோல் வின்னிங். இதை திருச்சபை செய்ய வேண்டும். அப்போதான் அந்த புளித்த மாவு நான் என்ன செய்கிறேன், சரியான விகிதாச்சாரத்தில் என்ன செய்திருக்கிறேன், அதை மூன்று படி மாவுக்குள்ளாக வைத்திருக்கிறேன். இல்லைன்னா புளித்த மாவு தனியாக வச்சுட்டு மற்ற மாவுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த வேத வசனத்தின்படி நான் ஒரு திருச்சபையாக, எப்படி அந்த ஸ்திரீ ஒரு திருச்சபையாக புளித்த மாவை கொண்டு வந்து மாவுக்குள்ள வைக்கிறாளோ, அதே போல நீங்களும் நானும் இந்த சமுதாயம் என்கிற அந்த சமுதாயத்திற்குள்ளாக ஆண்டவருடைய சுவிசேஷம் என்கிற புளித்த மாவாக நான் மாறுகிறேன். மற்றவர்களுக்குள்ள என்ன செய்கிறேன், போய் என்னை நான் இணைத்துக் கொள்கிறேன். இப்படி இணைத்துக் கொள்றதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டால் இந்த சமுதாயம் சீரமைக்கப்படுது. எனவே இந்த ஓமையில நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் தான் நல்ல புளித்த மாவு, சமுதாயம் தான் பெரிய மாவுப்பான. அதாவது இன்னமும் புளிக்காத அல்லது இன்னமும் தேவனுடைய வசனத்தின்படி நடக்காமல் இருக்கின்ற சமுதாயம், இந்த ஸ்திரீ தான் திருச்சபை. இந்த திருச்சபை தான் இண்டிவிஜுவல், நீங்கள் நானும். என்ன செய்யணும், இந்த புளித்த மாவை நாம் என்ன செய்யணும், கொண்டு போய் சமுதாயத்தில் வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுது இந்த சமுதாயம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும். இல்லைன்னா அந்த சமுதாயம் கடைசி என்ன ஆயிரும், புளித்த மாவாக மாறி திருச்சபை என்ன செய்து விடும், அடித்து விடும். ஸோ நம்ம ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.